தெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாய் எனவெல்லாம் போய் அகல வந்தருளி. இப்படி மாயையெல்லாம் போய் அகல, நம்மை விட்டு நீங்க அகல நீங்கும்படி வந்தருளி பூமியிலே குருநாதராக நீர் வந்தீர். மெஞ்ஞானமாக மிளர்கின்றமைச்சுடரே, இல்லாத எந்த ஒரு சிறு அளவு கூட அறிவு இல்லத்தில் இல்லை. இப்ப என்னிடத்தில் இருக்கிற அறிவுன்னு சொன்னா கூட அந்த வாக்கியம் தப்பு. என்ன இடத்துல அறிவு இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அறிவுடும். ஆனா என்னிடத்துல அறிவே இல்லை என்று சொல்ற. ஆனா உயிருக்கு ஒரு இலக்கணம், அறிகிற சக்தி இருக்கு. உயிருக்கு அறிந்து கொள்ளுகிற சக்தி இருக்கு. சைவ சித்தாந்தர உயிர் எத்தன்மைத்து அப்படின்னு ஒரு வினா கேட்டா உணரும் தன்மைத்து என்று அதுக்கு விடை சொல்றோம். அதாவது அறியும் இயல்புடையது. உயிர் அறியும், தானா அறியாது. இன்னொருத்த வந்து அதை சொல்லி கொடுத்தாதான் அறிய முடியும். இங்க இருக்க எல்லா விளக்க அணைச்சு விட்டு யார் யார் உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்த்து சொல்லணும், சொல்ல முடியுமோ? கண்ணு இருக்கு, நாம் இருக்கோம், இருக்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. என்றாலும் இந்த விளக்கு இருந்தா, விளக்கு இருந்தா தான் ஒருத்தனையும் பார்த்து சொல்ல முடியும். விளக்கு இல்லைன்னா நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு அறிகிற தன்மை இருக்கு, ஆனா விளக்குங்கிற உதவி வேண்டியது. அதே மாதிரி எதை தெரிஞ்சு கொள்ள வேணுமானாலும் அந்த கடவுளுடைய உதவி இருந்தா தான் தெரிஞ்சு கொள்ள முடியும், இல்லாட்டி தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நாம தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு நடுத்தர ஒண்ணு உதவியா இருக்குங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. நமக்கு ஒரு உதவி இருந்தாத்தான் நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலே தான் நான் எஞ்ஞானம் இல்லாதேன், உன்னுடைய உதவியினால்தான் ஞானத்தை நான் பெறுகிறேன். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அப்படி இருந்த எனக்கும் நீ ஞானம் உள்ளவனாக ஆக்கி பிறகு இன்பத்தை கொடுக்கின்ற பெருமானாக ஆனாய். இன்பப் பெருமான் அதுல அவனுடைய சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்ற ஆனந்தம் என்ற அனாதியான பழமை இருக்கிறது. ஆனந்த சுரூபன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. என்னிடத்தில் இருக்கிற அஞ்ஞானம் ஞானமின்மை அறியாமை. அஞ்ஞானம் என்றால் ஞானம் இல்லாத நிலை. அந்த அறிவில்லாத நிலையை நீ என்ன செய்கிறாய், அகழ்விக்கிறாய், போக்கி விடுகிறாய், நீக்கி விடுகிறாய். அப்படி நீக்க வேணுமானால் நீயும் அஞ்ஞானியா இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் அஞ்ஞானியா இருந்தா, மாணவனும் முட்டாள், சொல்லிக் கொடுக்க வந்த குருவும் முட்டாள்னு சொன்னா ரெண்டு பேரும் குருடும் குருடும் சேர்ந்து கூத்தாடி குழி விழுமாறேன்னு சொல்லுவான் திருமூலர் அப்படி சொல்லுவார். ஆச்சாரியனும் முட்டாள், மாணவனும் முட்டாளா இருந்தா அவங்க எல்லாம் படிச்சு தெரிஞ்சு கொள்ள முடியுமா? ஒண்ணுமில்ல, தெருவில் நடந்து போற போது குழி இருக்குன்னு கூட தெரியாது, ரெண்டு பேரும் குழியில உள்ளறவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஆச்சாரியன் அறிவுள்ளவனாகவும் மாணாக்கன் அறிவில்லாதவனா இருந்தா ஆச்சாரியன் சொல்லிக் கொடுப்பார். இப்ப நம்முடைய உயிர்கள் அறிவில்லை, ஆனா பரம்பொருளுக்கு முழு அறிவுள்ளவனாக இருக்கிறான். நல்ல அறிவு அவனிடத்துல அறிக்கை, குற்றமே இல்லாத அறிவு. நல்லறிவுன்னா குற்றம் இல்லாதது, அது ஒரு பொருள். நல் என்பது இருக்கிறது மங்களம், நன்மை என்ற வார்த்தைக்கு மங்களம். மங்களம் என்பதற்கு இன்னொரு வார்த்தை சிவம். அப்போ அறிவு என்பதையும் நல் என்பதையும் வேறு சொல். நல் என்பது சிவம், அறிவு என்பது ஞானம், நல்லறிவு என்பது அப்படியே வடமொழியில மொழிபெயர்த்தோம்னா சிவஞானம். சிவஞானம் என்ற வார்த்தைய நம்முடைய திருவாசனம் எப்படி மொழிபெயர்த்து கொடுத்திருக்குன்னா நல்லறிவு. சிவம்னா நன்மை, ஞானம் என்றால் அறிவு. சிவஞானம் என்பதை நல்லறிவு என்று சொல். கடவுள் சிவஞானம் உள்ளவர். அஞ்ஞானம் இல்லாத என்னை அந்த அஞ்ஞானத்தை அகற்றி வைக்கிற சிவஞானமாக இருக்கிற பெருமானே, அந்த சிவஞானம் மங்களகரமான அறிவு. நன்மையையே செய்யுமே தவிர தீமையை செய்யார், அந்த அறிவு தீமையை செய்யார். இப்ப விஞ்ஞானிகள் இருக்காங்க, ஞானிகள், அவர்கள் பௌதீக விஷயத்தை அறிந்தவர்கள். அதனாலே சிறந்த அறிவுள்ளவர் விஞ்ஞானின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன செய்வான், நல்லதை செய்வானா? அவன் நல்லறிவுள்ளவனா? கெடுதியே உண்டு பண்றான், அணுகுண்டெல்லாம் செய்து எத்தனை உயிரை கொல்றதுக்கு வழி கண்டுபிடிக்கிறான். ஆக்கமும் கண்டுபிடிக்கிறான், அழிவும் கண்டுபிடிக்கிறான். ஆனா இறைவனுடைய அறிவு இருக்க அது ஆக்கத்தை செய்யுமே தவிர அழிவை செய்யாது. அதனால்தான் இறைவனுடைய அறிவை நல்லறிவு சிவஞானம் என்று சொல்றோம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், இறைவன் ஆக்கம் படைப்பு, இறுதி கடைசியில சாகிறது, பிறத்தலும் சாகிறது. நடுவில் இருக்கிற அளவு என்பது இருப்பு, பிறப்பு, இருப்பு, இறப்பு. இந்த மூணும் இல்லாத அந்த ஆண்டவனுக்கு மூணும் கிடையாது. ஆத்மாவுக்கு இந்த உடம்ப கொடுக்கும் போது பிறப்பு வருது, உடம்போது நெடுங்காலம் வாழ்கிற போது இருப்புங்கிறது வருது, இந்த உடம்பை விட்டு உயிர் பிறகிற போது இறப்புங்கிறது வருது. பிறப்பு, இருப்பு, இறப்பு என்ற மூணு நிலை
மனிதனாகிய அல்லது மற்ற விலங்குகளாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு, கடவுளுக்கு இல்லை. ஆகவே அவனுக்கு பிறப்பிறப்பில்லாதவன் என்ற ஒரு கருத்தை அந்த நிலையை சொல்வது. அதாவது யோனி வாய்ப்பட்டு பிறக்கிறவன் அல்ல. இந்த உலகத்திலே ஒரு தாய் வயிற்றில் போய் அவன் பிறக்க மாட்டான். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், இதை சைவத்துக்கு தான் ரொம்ப அழுத்தமான இலக்கணம். வைணவத்துல இந்த இலக்கணம் தோத்து போகும். வைணவத்துல இருக்கிற 10 அவதாரங்களும் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ஜீவராசியினுடைய கருவில் புகுந்து பிறந்ததாகத்தான் வரும். ராமர் நேரடியாக தசரதனுடைய கருவினாலே பறக்காவிட்டாலும் ஒரு பாயசத்தை சாப்பிடுறார் கையேயி, பயத்துல அந்த ராமன் கருவாயிருக்கிறான். ஒரு நாள் வருது, இன்ன மாசம், அதுல புனர்பூசம் நட்சத்திரம் வருது, அன்னைக்கு அவன் பிறக்கிறான். அப்ப வயிற்றுல 10 இருந்து பிறக்கிறான்னு கதை பிடிச்சிடும். ஆனா நம்முடைய சைவர்கள் அது போல சிவன் இன்னும் அவனுடைய வயத்துல 10 கருவாயிருந்து இன்னும் பிள்ளையா பிறந்தான்னு எங்காவது கதை இருக்கான கிடையாது. சிவன் பிறந்த கதையும் கேட்டிலோமி அது அழகா எழுதுறார் திருஞான முனிவர் எழுதுறார். சிவன் பிறந்தான்னு ஒரு கதை நாம் இதுவரை கேட்டதே கிடையாது. ஏன்னா அவன் ஆக்கம் அல்லது இல்லாதவன். அனைத்தும் துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய், ஆனா நீ பிறக்கிறது இல்ல, நீ சாகிறது இல்ல. இந்த உலகத்தை நீ படைக்கிறாய், இந்த உலகத்தை இருக்க வைக்கிறாய், இந்த உலகத்தை நீ அழிக்கவும் செய்கிறாய். ஆக்குவாய் படைக்கிறாய், காப்பாய் காவல் செய்வாய், அழிப்பாய் பிறகு அழிக்கவும் செய்கிறாய். இந்த 3 தொழில் இருக்க இதை நீ நேரடியா செய்யறது இல்ல. ஆக்குவாய் பிரம்மனாக இருந்து ஆக்குவாய், பிரம்மனை ஒருத்தனை உண்டு பண்ணி பிரம்மனை வச்சு இந்த உலகத்தை படைக்கிற, அந்த பிரம்மனை உள்ளிருந்து நீ இயக்குகிறாய், அதிர்ஷ்டிக்கிற. திருமாலை உண்டு பண்ணி திருமாலுக்குள் புகுந்து அவனை அதிர்ஷ்டித்து காவல் காக்க வைக்கிறாய். ருத்ரன் என்ற ஒருவனை உண்டாக்கி அவனை அதிர்ஷ்டித்து இந்த உலகத்தை அழிவிக்கிறாய். இந்த 3 தொழிலுக்கு 3 பேர் இருக்காங்க. இதுக்கு மேல 2 தொழில் இருக்கு, மறைத்தல் அருளர். அதையும் சொல்றார், அருள் தருவாய். மறைத்தல் என்ற ஒன்று அல்ல, அது போல என்ன வந்திருக்கு, அருள் தருவாய். அந்த அருளை தருகிற போது அவன் நேரே செஞ்சிடறான், அவனுக்காக இன்னொரு ஆளை வச்சு செய்யறது கிடையாது. அந்த பரம்பொருள் தானே நேரே அருள் தருகிறான். இந்த 3 மேலானது அருள் தருகிற நிலை. இதுல 4 தொழில் தான் வந்திருக்கேன், இன்னொன்னு இல்லை, இல்லாவிட்டாலும் சேர்த்துக்கணும். ஒன்னு விட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கு உபலக்கணம்னு ஒரு இலக்கணம் இருக்கு. பல விஷயத்தை சொல்ல வேண்டிய இடத்துல ஒண்ணு விட்டு போயிருந்தா விட்டதை கொண்டு வந்து சேர்த்து சொல்லணும். அப்படி விட்டதை கொண்டு வந்து சேர்த்துக்கிறதுக்கு உவலக்கணம் என்று சொல்லுகிற ஒரு கிராய். அப்ப மும்மூர்த்தியை இயக்குகிறவன் திரிமூர்த்தியை இயக்குகிற தன்மை அவனுக்கு. அருள் தருவாய், அவனே தானே நேரே வந்து அருள் தருகிறான். போக்குவாய், என்னை புகுவிப்பாய் மின்தொழும்பின். ரொம்ப அருமையான விடயம். இந்த வரியை சரியாவே ரொம்ப பேர் புரிஞ்சிருக்க மாட்டார். போக்குவாய் அப்படின்னு சொன்ன உடனே என்னை அழிச்சுடுவே, புகுவிப்பாய், மறுபடியும் இந்த உலகத்திலே என்னை பிறக்க வைப்பாய். இப்படியே தான் அர்த்தம் நினைக்கிறாங்க. இது ரெண்டு அர்த்தமே அல்ல. போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். அது சேர்த்து படிக்கணும். நின் தொழும்பின் புகுவிப்பாய், உன் அடிமை தொண்டு செய்யும்படியாக என்னை கொண்டு போய் கழுத்தை பிடிச்சி தள்ளி நீ தொண்டனாவன் ஆக்குவாய். இல்ல நீ தொண்டனே இல்லாம இந்த உலகத்துல போ விஷயத்து நீ தெரிஞ்சுட்டுவான்னு என்ன போய்கொட்டாலும் விட்டுருவேன். இந்த உலகத்துல என்ன படைச்சு போட்ட பிறகு நீ இப்படியே போ, ஒன்னு கடவுளே நினைக்காம உன் இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுரு என்று என்ன போக விட்டாலும் விட்டுருவேன். ஆனா அப்படி போகாமல் திருப்பி மறுபடியும் என்ன செய்வ, நின் தொழும்பின் புகுவிப்பாய், உன்னுடைய திருவடிக்கு ஆட்சியும்படியாக என்னை அதிலே நுழைய செய்கிறவனும் நீ. இது எல்லாருடைய வரலாற்றிலும் வரும். திருநாவுக்கரசர் எடுத்தீங்கன்னா அவர் போறாரு, போ சமணத்துக்கு போகணுமா, கொஞ்ச நாள் போய் பாரு, விட்டுட்டார். ஈசன் அருள் இல்லாமையினாலே சமணம் போனார். அங்க ஈசன் அருள் கொடுக்கல, உன் இஷ்டத்துக்கு போனார், அதனால சமணத்துக்கு போனார். போனவரை மறுபடியும் வயிற்று வலி கொடுத்து திரும்பி சைவத்துல வந்து கோயில் தோறும் கையில உழவாரம் வச்சுக்கிட்டு தொண்டு செய்யினார் அதிகாரி. நின் தொழும்பின் புகுவிப்பாய், உன் அடிக்கு தொண்டனாக ஆக்குவதும் நீ செய்கிறாய். அதே திருநாவுக்கரசர உன் தொண்டுக்கு நீ ஆளாக்குகிறாய். இதே அவருடைய வரலாற்றை மட்டும் எடுத்துக்காதீங்க, எல்லாருக்கும் இது பொருள். கொஞ்ச நாள் வரையில சுத்தி திரியறான், அப்புறம் கடவுளுக்கு பக்தனா திரும்பி வருகிறான். மாணிக்க மாசவரும் முதல்ல குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணி மந்திரியா இருந்தார். பிறகு அதுல கொஞ்சம் கொஞ்சம் பற்றத்து போச்சு. ஞானம் பெற வேண்டிய காலம் வந்தது. ஞானம் பெற வேண்டிய அந்த நேரத்துல அவர் என்ன செஞ்சுட்டார், நீ தொழும்புக்கு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி போக்குவாய் உலக போக்கிலேயே போனார். எல்லாரும் போல நூலை படிச்சார், எல்லாரும் போல படைத்திறம் கட்டார், எல்லாரும் போல மந்திரி பதவிக்க வேண்டியதை படிச்சார், மந்திரி பதவி போனார், எல்லாரும் உத்தியோகம் பாக்குற போது போனார். அப்புறம் அவன் மந்திரிகள்லாம் எந்த மாதிரி குதிரை வாங்கணும்னு பணத்தை எடுத்துட்டு போவாங்களோ அது மாதிரி வேலை செய்யும் வந்தார். கடைசியில் திருப்பெருந்துறைக்கு வர்ற பிறகு நீ தொழும்பின் புதுவிப்பார், உடனே நீ திருப்பணி பண்ணு மாத்திட்டான். அதுவரை போக்கை விட்டுட்டு இனி அவன் போக்கை மடைமாற்றம் செய்தார். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய். நீ எப்படி அமைந்திருக்கிற இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால், பூவுக்குள் மனம்போ இருக்கிறாய். இது எல்லாரும் சொல்ற நாற்றம் வாசனை, நேர் உப்பு வாசனை போல. பூ இருக்கு, பூவுக்குள்ள வாசனை இருக்கு, ரெண்டும் பிரிக்க முடியாது. அது போல கடவுள் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் பிரிக்க முடியாமல் உள்ளே இருக்கிறார். இது சாதாரண விஷயம், இது எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. இதுக்கு மேல அதுக்குள்ள இன்னொரு நடக்கம் இருக்கு, அதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு பூ இருக்கு, அது செடியில இன்னைக்கு பார்த்தா அரும்பா இருக்கு, அந்த அரும்ப போந்து போந்து பார்க்கற வாசனை இல்லை. நாளைக்கு காலையில போகணும், நல்ல உப்பலா இருக்கு, இதழ் விரியல, அப்போ மூன்று பார்க்கற வாசனை வர மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் கழிச்சு போறோம், அங்க இதழ் விரியுது, அப்ப போனா வாசனை வரும். அப்போ அந்த பூவுல வாசனை வந்தது அரும்பா இருக்கிற போது வாசனை, மூன்று பார்த்த போது இல்ல, அப்ப அரும்புல வாசனை இல்லையா? மொக்கா இருக்கிற போது மூன்று பார்த்தா வாசனை இல்ல, வாசனை இல்லையா? பூத்த பிறகுதான் வாசனை வந்ததா? ஒரு கேள்வி. அரும்பா இருக்கிற போது வாசனை இல்லையா, அப்புறம் பூக்கிற போதுதான் அதுக்கு வாசனை வந்ததுன்னா, அந்த பூ அரும்பாகிற போதே வாசனை வந்துட்டுது. ஆனா அந்த வாசனை மிக நுண்ணிதா உள்ளே மறைஞ்சிருந்தது. அரும்பாகிற போது அந்த மொக்காகிற போது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, பூ ஆகிற போதுதான் வெளிப்படும். அந்த பூ என்பது பக்குவ காலம், பக்குவ காலம் வரும்போது அந்த வாசனை வெளிவரும். அதுபோல் ஆண்டவன் உலகத்தில் உள்ள எல்லா பொருளிலும் உள்ளே ஒளிஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். அரும்புக்குள் வாசனை போல, மொக்குக்குள் வாசனை போல அவன் அடங்கி இருக்கிறான். பக்குவம் வருகிற காலத்தில் ஒருத்தருக்கு பூவிலிருந்து வாசனை வெளிப்படுறது போல கடவுளுக்கு தென்பட்டு விடுற, கடவுளை அவன் தெரிஞ்சு கொண்டு விடுகிறான். நாட்டத்தின் நேரியா என்றால், பூவிலிருந்து மனம் வருவதற்கு ஒரு பக்குவ காலம் வேண்டும். பக்குவ காலத்திலே மனத்திலிருந்து மனம் வெளிப்படுவது போல இறைவனும் ஒரு சாதகன், அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒரு பக்தனுக்கு பக்குவம் நேர்கிற போது வெளிப்படுகிறார். பக்குவம் நேராத வரையிலும் அரும்புக்குள்ளும் மொக்குக்குள்ளும் அவன் அடங்கி இருப்பது போல வெளிப்படாமலே இருக்கிறார். அவன் ஒரு சாதகனாகிய ஒரு பக்தனுக்கு இறைவன் மறைந்தே இருந்து பரிபக்குவ காலம் வருகிற போது மட்டும் அவன் வெளிவருகிறான். இதுதான் நாற்றத்தின் நேரியார். இது அவர் கண்டுபிடிச்சார். கடவுள் இருக்கிறான் என்னைக்கும், இன்னைக்கு தானே எனக்கு தெரிஞ்சார். குருந்த மரத்தீர்கள் கண்ணுக்கு வெளிப்பட்டார். இவருக்கு பக்குவம் வந்தது, வந்ததுனாலே கிடைச்சு பக்குவம். அந்த பூக்கிற பருவம் வர வேண்டும். பருவம் என்று அதுதான் சொல்ற ஒரு பெண்ணு கூட அந்த பக்குவம் வர காலத்துல பருவ காலம் வந்ததுன்னு சொல்றோம். அதுவே அந்த பூத்தல், பக்குவம் அடைதல் என்ற நேரம், இதெல்லாம் அந்த நாற்றத்தின் ஏரியா என்ற வார்த்தை இருக்க. பக்குவ காலம் வரையிலும் வாசனையை உள்ளே மறைந்திருந்து மலரும் பக்குவம் வரும்போது அவன் வெளிவிடுவாரு போல, பக்தனுக்கு அந்த பக்குவம் ஏற்படுகிற போது இறைவன் வெளிப்படுகிறான். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. அந்த நாற்றத்தின் நேரியாய் இருந்தானே, அரும்பாயிருக்கிற போது சேமையில் இருந்தார், மொக்காயிருக்கிற போது சேமையாயிருந்தார், அந்த இதழ் விரியும் போது நன்னியனாக வந்துவிட்டான். அந்த நாற்றத்துக்குள் அவன் இருந்த நிலையே அடுத்தவள் விளக்கிற. அந்த பூவுக்குள் இருந்த வாசனை வெகு தொலைவில் இருந்தது, இப்ப பக்கத்தில் வந்துவிட்டது. அரும்பா இருக்கிற போது கண்டே பிடிக்க முடியல, பூ விரிஞ்ச போது கண்டுபிடிக்கிறோம். அதத்தான் சேயாய் நனியானே. வெகு தொலைவில் இருக்கிறான் என்றும் அண்மையில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே, சில பேர் அந்த கடவுள் இந்த பூலோகத்தில் இல்ல, தேவலோகத்தில் இல்ல, தேவலோகத்துக்கு மேல வைகுண்டத்தில் இல்ல, வைகுண்டத்துக்கு மேல கைலாசத்தன் இல்ல, அதுக்கு அப்பால் ஏதோ ஒரு இடம் இருக்கிறது, அங்கதான் கடவுள் இருக்கிறார். இது புராணம் சொல்லும். அப்ப இங்க இல்லேன்னு ஆயிடுமே, அவன் சர்வவியாதியாச்சே, அவன் எங்கும் கலந்திருக்கிறவன் ஆயிடுச்சே. அப்ப எங்கும் இருக்கிற கடவுளை இதெல்லாம் தாண்டி வேகங்கோ இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அதைத்தான் செய்யணும் என்று சொன்னார். அப்புறம் சேயாய் நனியானே, அப்படி சேயவனாய் இருந்தவன் ஒரு பக்தனுக்காக சமயத்தில் திடீர்னு வர்றார். பிரகலாதன் இந்த தூண்ல இருக்கான்னு சொன்னான். இரணியன் தூணை உதைச்சான், உதைச்சவன தூண்ல இருந்து அந்த திருமார் வெளிப்பட்டார், நரசிம்மமாக வந்தார். அப்போ அனிமையா வந்துட்டார். வைகுண்டத்தில் இருந்த திருமால் தூணுக்கு வந்தார். அப்ப எங்கோ இருந்தவர் கிட்டத்தில் வந்தார். அது செய்மை, இது அனிமை என்று இந்த கதையை வச்சு சொன்னோம்னா இறைவனுக்குரிய இலக்கணம் தப்பாவும். இறைவன் எங்கும் இருக்கிறான் என்ற இலக்கணம் இல்லாமல் எங்கும் இருக்கிறான். இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து இருக்கிறதுனாலே சேவன், அவனே பக்குவம் நமக்கு வரும்போது புலப்படுகிற போது அணியவன், அவனே செய்வன், அவனே அணியவன் தான். புலப்படாத வரையில் செய்மை, நமக்கு புலப்பட்டு விட்டானால் அணியன். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. பழைய புத்தகத்துல மாற்ற மனங்கழிய இம்மன்னா இருக்காம பிரிண்ட் ஒண்ணிப்பாங்க, அது இலக்கணப்படி இம்மன்னா போட வேண்டியில்லை. மாற்றம் என்பதும் அதுக்கு முன்னாடி மெல்லினமாகிய மனம் என்ற ஒரு சொல் வருமானா, மெல்லினம் வரும்போது முன்னே இருக்கிற மகர ஒற்று மறைஞ்சு போகும் அப்படின்னு இலக்கணம். அதனால மாற்ற மனங்கழியன்னு இருக்கணும். மாற்ற மனம் அதாவது ஏமாற்றத்தை செய்கிற மனம், யாரும் என்னென்ன விதமாவோ ஒரே எழுதியிருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இவன் எங்க இருக்கிறான் என்று கேட்டால் அவனை கண்டே பிடிக்கணும். மறையோன் மறைஞ்சிருக்கிறான். மறையோன் என்றால் இங்க வேதியன் வேதத்தில் இருக்கான் அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மறை என்பது ரகசியமாக இருக்கிறான். என்ன ரகசியம்? மாற்றம் கழிய நின்ற மறையோன், வார்த்தையாலேயே சொல்ல முடியாத ரகசியமாக இருக்கிறார். மனம் கழிய நின்ற மறையோன், மனத்தால் எண்ண முடியாத நிலையை தாண்டி, மனத்தில் எண்ணுகிற நிலையையும் தாண்டி ரகசியமாக இருக்கிறார். மறையோன் என்றால் மறைந்திருக்கிறவன், ரகசியமாயிருக்கணும் என்று சொல்லுகிற அவனுடைய இலக்கணம். ஆகவே வார்த்தையினாலும் அவனை சொல்ல முடியாது, அவனை மனத்தாலும் நினைத்து பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப இதெல்லாம் சொல்றீங்களே, நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பார்க்கணும். ஒண்ணுமே சொல்ல முடியாதவனையும் நாம் கொஞ்சம் சொல்லி பார்க்கணும். அதை பின்னையே சொல்லிடுற. சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டு. சொல்ல முடியாதவனை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சொற்களால் சொல்லி பாடிய பாட்டு இந்த சிவபுராணம். அவனை சொல்ல முடியாதுதான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வார்த்தையார அவனை ஒன்று சொல்லி பார்த்து இந்த பாட்டை பாடியிருக்கிறேன் என்று அந்த பின்னையும் இந்த புராணத்தை முடிக்கிற போது, சிவபுராணத்தை முடிக்கிற போது சொல்ல போற. அவன் கரந்தவாள் கண்ணலொடு நிகழ்ந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அடியாரிடத்திலே அவன் விளங்குகிறான். மறையோன்னு சொன்னோம், ரகசியமானவன் என்று. ஆனா எப்பவுமே ரகசியம் இல்லை, அடியாருக்கு அவன் விளக்கமா இருக்கிறான். அடியாருடைய உள்ளத்திலே அவன் காணப்படுகிறான். எப்படி? வாயிலே ஒரு பால் ஊத்தினா அது சுவையா இருக்கு, தேனை ஊத்தினா சுவையா இருக்கு, கருப்பஞ்சாரை ஊத்தினா சுவையா இருக்கோ, நாக்கு எப்படி புறப்பொருளை அறிகிறதோ அது போல அடியாருடைய உள்ளங்கள் அந்த ஆண்டவனை வச்சு சுவைச்சு பார்க்கிறது. அதன் இனிமையை இனித்து பார்க்க அந்த இறைவன் இனிக்கிறான் என்று அடியார்கள் கண்டுபிடிக்கிறார். கரந்தவாள் கண்ணலோடு நீ கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. அடியார் சிந்தனையில் தேனூறுகிறான். அடியார் உள்ளத்திலே அவன் வெளிப்படுகிறான். முன்னே ஒளிந்திருக்கிறான் சொன்னார். ஒளிந்தவன் யாருடைய உள்ளத்திலே வெளிப்படுவான்? அடியார் உள்ள. எந்த அடியார்? சிறந்த அடியார், ரொம்ப உயர்ந்த அடியார்கள். பேருக்கு நான் அடியான்னு சொல்லி கொண்டிருக்கிறவன் உள்ளத்துல வரமாட்டான். உண்மையிலேயே யார் சிறப்பான அடியார்களோ மெய்த்தோன்றர்களோ அவர்கள். இது அந்த காலத்திலே போலின்னு ஒன்னு இருந்திருக்கு, உண்மைன்னு ஒன்னு இருந்திருக்கு. அதனால்தான் பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன். பொய்யடிமை இல்லாதன்னா அப்ப மெய்யடிமை ஒண்ணு இருக்கு, பொய்யான அடிமை ஒண்ணு இருந்திருக்கு. அது அந்த காலத்துல பாராட்டிக்கல. அவன் போனா போறான், வெளிவேஷம் போட்டாலே அவனையும் அடியார்னு ஏத்துவோ என்று நம்ம ஒரு சொல்லியிருக்காங்க. மூகிரி பூசினா போறோம், உத்திராசம் போட்டா போறோம். எவரேனும் தாமாக இலாரத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் அவரை கடவுள் என்று வணங்கிவிடு. பொய் வேஷத்தையும் போனா போது அவனை ஏத்துவோ. அப்படின்னு பொய் வேஷம் தெரியும். அவன் பிறகு திரிஞ்சிருவான், பொய் வேஷமா இருக்கிறவன் உண்மை வேஷத்துக்கு வருவான். முதல்ல பொய் வேஷமா இருந்தா உண்மைக்கு வர முடியும், அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால்தான் அவனே அந்த பொய் வேஷத்தை உணங்கணும்னு நான் போய் உணங்கணும். ஏப்பா இந்த பெருமை வேஷம் போறதுக்கே இப்படி இருக்க, உண்மையான நாம் அடியாராய்த்தான் நீ எப்படி இருப்போம் என்று அவனே மனந்திருந்தி வந்து விடுவான். அதுக்காகத்தான் அப்படி சொன்னார்கள். அவர் சிறந்த அடியார் சிந்தனையுள் அவருடைய அந்த தியானத்தில், இந்த சிந்தனை என்பது இங்கே தியானம். யோகத்திலே எட்டு விதமான அங்கங்கள், அஷ்டாங்கம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று எட்டு. அதுல ஏழாவது நிலை தியானம். அந்த கடவுளை கண் மூடி நம்ம அஞ்சு புலனும் வெளியில போகாம உள்ள ஏக்கி விட்டு அப்படியே அந்த புருவ மத்தியில இறைவனை கொண்டு வந்து தியானம் பண்றது. அப்படி தியானம் பண்ணும்போது அமுத தாரையை ஒழுங்கும். அந்த அமுத தாரையாக இறைவன் இருப்பதை அந்த அடியார் சுயித்து பார்ப்பார். அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. அத ஒரு கணவனும் மனைவியும் கூடி இன்பம் பெற்றார்கள், அது எப்படி இருக்குன்னா கணவனுக்கு மனைவிக்குன்னு தெரியுமே தர மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு தாயும் தந்தையும் பெற்ற இன்பத்தை அந்த மகள் கேட்டார், மகளுக்கு தாயால சொல்ல முடியுமா? அம்மா நீனும் ஒரு கணவனை கூடும் போது அந்த சுகம் உனக்கு தெரியும். ஆகவே தாயும் தந்தையும் கூடிய சுகத்தை மகள் அறிவாளோ? மகள் அறிய முடியாது. ஆனா அவளும் தன் சொந்த அனுபவம் தான் இருந்தாலும் எப்படி இருக்கணும் கொஞ்சமாவது சொல்லுங்களேன்னு. அதுக்காகத்தான் வாய்ச்சுவையை சொல்லி கரந்தவாள், உன்னை கறந்து வச்ச பால் இல்ல, இப்ப கறந்து கொண்டு கையோடு எடுத்துக்கொண்டு வருகிற பால், அது சூடா இருக்கு, அப்ப குடிச்சா ஒரு சுவை நல்லா இருக்கு. பாலை கறந்து வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டா அதனுடைய குணமும் கொஞ்சம் குறைஞ்சு போகுது, சுவையும் குறையுது. அந்த சூடா கறந்த உடனே இருக்கு பாருங்க அந்த பால், அதத்தான் கறந்த பால் என்று அவர் சொல்றார். கரந்தவாள் அல்லது கண், கண்ணல், கண்ணெல்லாம் கரும்பு, கரும்பு பிழிஞ்செடுத்த சார் அந்த அந்த கறந்த உடனே சூடா இருக்கிற பால் சுவை, அல்லது கற்பக சாருடைய சுவை, அல்லது நெய், நெய்யினுடைய சுவை, இவை கலந்தால் போல் நாக்கிலே கலந்தது போல். இந்த மூணு ஒன்னா கலக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. பால் வச்சு அதுல கருப்பஞ்சாறு ஊத்தி அதுல நெய்யும் போட்டு மூணையும் ஒன்னா குழச்சி மூணும் கலந்தார் போல் எப்படி இருக்குமோ அது போல அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏய் அப்படித்தான் இருக்கு. கரந்தவால் கண்ணலோடு ஒடு போட்டிருக்காரு, அப்பனா நீங்க வந்து நெய்யின்னு இருக்குது அப்படின்னு கேட்டா, பாலோட நெய் கலந்தால் விஷமாகும் வைத்திய சாஸ்திரம், பாலும் நெய்யும் சேர்க்கப்படாது, அதனால தனித்தனியா தான் சாப்பிடணும். ஆனா பஞ்சகவியமா இருந்தால் பால் நெய் மட்டும் சேரல, பால் தயிர் நெய் கோசலம் கோமயம் அஞ்சும் செஞ்சா விஷம் இல்ல. அங்க நெய் சேருதா பால்லன்னு ஒருத்தன் கேட்டாங்க, நான் என்ன பண்றது, அதுக்காக நானே சொல்லிடுறேன் பதில். வைத்திய சாஸ்திரத்துல பால்ல நெய் சேர்க்கப்படாது, பால் தனியா தான் சாப்பிடணும், நெய் தனியா தான் சாப்பிடணும். பாலிலிருந்து நெய் வருவதானாலும் ரெண்டும் சேர்த்தா அது விஷம்னு சொல்லு. அதனால இங்க பாடுற போது கரந்தவாள் போல கண்ணலோடு கலந்தார் போல, கண்ணலோடு நாவு கலந்தார் போல, அந்த கரந்தவாளோடு நாக்கு கலந்தார் போல, நெய் நாக்கோடு கலந்தார் போல. அந்த நெய்யும் நாக்கு கலக்கிற போது சுவை தெரியும், நெய் பாலும் நாக்கும் சேருகிற போது, கருப்பஞ்சாரும் நாக்கும் சேருகிற போது என்ன சுவை உண்டாகுதோ அது போல இந்த மனமும் தியானமும் சேருகிற போது அந்த சுவை தெரியும் அப்படிங்கிற சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி. அப்போது தேனாக இனிக்கும் அந்த இடத்திலே பாலை விட, கண்ணல் என்ற கருப்பஞ்சாரை விட, நெய்யை விட அது தேனாக இனிக்கும் என்று சொல். தேன் இப்ப மூணுல அதுல தேன் சேர்க்கலங்க, மூணுல தேனை வாயில விட்டது மாதிரி ஒரு உதாரணம் எடுத்துக்கல, மூணையும் வேற ஒன்னா நிறுத்தி விட்டு இந்த அடியார் உள்ளத்துல தியானத்துல வருகிற போது மட்டும் அது தேனா இனிக்குதுங்கிறார். ஏன்னு கேட்டால் இறைவனை தேன் என்று சொல்கிறது ஒரு வழக்கு. வடமொழியில கூட அந்த இறைவனிடத்தில் இருக்கிற சத்து சித்து ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்தை மது என்று வேதம் சொல்கிறது. வேதங்கள் இறைவனிடத்தில் இருக்கிற பேரின்பத்தை மது அல்லது தேன் என்றுதான் அவைகள் அழைக்கின்றன. அந்த பேரின்பத்தை இங்கே தேன் என்று சொல்ற. தேனூர் என்பது உலகத்தில் தேன் பூச்சி கட்டுகிற தேன் கூட்டில் உள்ள தேன் அல்ல, அந்த இறைவனுடைய திருவடியில் இருக்கிற பேரின்பமாகிய தேன். அந்த பேரின்பமாகிய தேன் ஊறி நிற்கிறது என்று சொல்ற. அந்த பேரின்பமாகிய தேன் தான் அந்த தேன் என்கிறதுக்கு உங்களுக்கு இதே திருவாசகத்துல சான்று வேணும்னா இந்த திரு அந்த திருடமருதூர்க்கே சொல்ற. அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யானோ. ஒரு மரத்துல இருக்குது இடைமருது, மருத மரத்தின் கீழே இருக்கு, அந்த மரத்திலே அது தேனா இருக்கு. என்ன தேன்? ஆனந்த தேன். அந்த சத்து சித்து ஆனந்தம் இருக்கே, பேரானந்தம், ஆனந்தமாகிய தேன். அதிகமா மரத்துல கட்ட தேன் அடை போல ஒரு பாட்டு பாடியிருந்தாலும் அது உருவகம். அந்த மரத்துல கட்டின தேன் கூட அல்ல, அந்த இடைமருதாகிய ஊரிலே ஆனந்தமாகிய தேனாக அந்த பெருமான் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தேனை சொல்ற. இது உலகத்தில் இல்ல, பஞ்சபூதத்தில் அடக்கமான அந்த தேன் அல்ல, இறைவனுடைய பேரின்பமாகிய அந்த தேன். என்ன செய்யும்? ஊறி எடுக்கெடுக்க ஊறிட்டே இருக்கும், அற்று போவது இல்லை. ஊத்தல தண்ணி எடுக்க 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 மழையும் ஊறும். அதுபோல இந்த புருவ மத்தியிலே அந்த அடியார் அந்த அமுதத்தை சுவைக்க 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 மறுபடியும் 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 அந்த அமுதம் வந்துகிட்டே இருக்கும், நின்று போறதே கிடையாது. தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அதன் பிறகு இந்த உலகத்திலே இதுகாரும் பிறந்து கொண்டு வந்த பிறப்பை இந்த பிறத்தோடு பிறப்போடு அறுத்து விடுவார், இனி அடுத்த பிறப்பை தரமாட்டார். ஆகவே பிறப்பை அறுக்கின்றவன் பாவநாசகரன், பாவநாசத்தை செய்கிறவன். இது அதனுடைய அனாதி முறைமை. இந்த தேனூர் பிறந்த பிறப்பு இருக்கிறான் என்பது ஒரு சுரூப லட்சணம். நிறங்களோர் ஐந்துடையாய், ஐந்து நிறங்களை உடைய பெருமானி. நிறம் என்பது வண்ணம். அந்த அஞ்சு நிறம், அஞ்சு நிறம் என்பதில் சிவப்பு, வெள்ளை, கருமை, பசுமை, ஸ்படிகம் என்று அஞ்சு நிறம் சொல்றார். சிவனுக்கு அஞ்சு முகம் இருக்கு இல்லையா, அஞ்சு முகமும் அஞ்சு நிறம். இந்த உலகத்திலேயே இந்த ஓவியம் எழுதுறவற்ற போய் கேட்டமான இவ்வளவு விதமான கலர் இருக்கே, உனக்கு எத்தனை கலர் இருந்தா போறோம், அவர் ரெண்டு மூணு இருந்தா போறோம். அதாவது ஷேப்பு, ஒரு மஞ்சள், ஒரு நீலம், இந்த மூணு கலர் கொடுங்க, நான் எந்த கலர் வேணாலும் உண்டாக்கிறேம்மா. ஷேப்போட மஞ்சளை சேர்த்தானா ஆரஞ்சு வந்துடும், ஷேப்போட நீலத்தை சேர்த்தானா வயலட் வந்துடும், மஞ்சளோட நீலத்தை சேர்த்தா பச்சை வந்துடும். ஆகவே இந்த கலரோட கலரை சேர்த்து சேர்த்தே வேறு வேறு கலரை உண்டாக்கிக்கலாம். ஆகவே அடிப்படை மூணு கலர் இருந்தா போறோம். இறைவன் இந்த மூணு கலர்ல தான் இருக்கிறான். அஞ்சுன்னு சொன்னது கூட உபச்சாரம். இதுல என்னென்னு சொல்ற பாருங்க, செம்மை, அப்புறம் வெண்மைங்கிறது ஒரு நிறம் இல்லை, அப்புறம் பசுமை, பசுமைங்கிறது மஞ்சள், கருமைங்கிறது நீளம், அப்ப செப்பு மஞ்சள் நீளம்னு வந்துட்டு, ஸ்படிகம் நிறமே இல்லாத நிலை. ஆகவே இந்த எந்த ஒரு ஓவியனுக்கு அடிப்படை நிறம் என்ன மூணோ அந்த மூணு நிறமும் இந்த இறைவனுடைய முகத்திலே இருக்குது, அடங்கியிருக்கு. அந்த காலத்திலேயே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக உலக தோற்றத்துக்கு தேவையான ஐந்து நிறங்களையும் தன்னகத்தே உடையவனாக இருக்கிறவன் என்பதனாலே நிறங்களோ ஐந்துடையாய், இந்த ஐந்து விதமான நிறங்களையும் உடையவனாக நீ இருக்கிறாய். அதே நிலையில பிரம்மா படைக்கிறார். படைக்கிற போது பிரம்மனா இருக்கிறான், பிரம்மனுடைய நிறம் மஞ்சள். அடுத்தவன் படைச்ச பொருளை காக்கிறான் திருமால், திருமாலின் நிறம் கருப்பு. அதன் பிறகு காத்த பொருளை ரூத்ரன் அழிக்கிறான், சிவப்பு. சிவப்பு நீலம் அல்லது கருப்பு, நீலம் என்றாலும் கருப்புனாலும் ஒண்ணுதான். பசுமை மஞ்சள் மூணு நிறம் வந்தாச்சு. இதுக்கு மேல இருக்கிற போது மாகேஸ்வரன், அதுக்கு ருத்ரன் மாகேஸ்வரன் வரும். அந்த மாகேஸ்வரன் என்று சொல்லுகிறவர் படிகம், அவருக்கு நிறமே இல்லாத நிலை. ஆக இந்த ஐந்து கடவுளராகவும் பஞ்சமூர்த்திகளாகவும் இருக்கிற போது அஞ்சு நிறங்களை உடையவனாக வருகிற போது அங்கே தொழிலும் செய்கிறார். நிறம் என்பதற்கு வர்ணம், கலர் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அஞ்சு திறம், அஞ்சு தன்மைகள். நிறம் என்பதற்கு தன்மை, இயல்பு, அஞ்சு இயல்புடையவன். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் மறைத்தலும் அருளலும் ஆகிய அஞ்சு இலக்கணங்களையும் அஞ்சு இயல்புடையவன்.